ஒரு கோடி செல்வங்கள் எம்மை தேடி வந்தாலே உமக்கதேடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே. தாவீது ராஜா சொல்லுகிறார், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மாவை வாஞ்சிக்கிறது. உம் சமூகத்தை தேடுகிறதப்பா. ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உம் சமூகம் எனக்கு மேலானது என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கோடி செல்வத்திற்கும் தேவனுடைய சமூகம் இணையாயிருக்க முடியாது, இணையாயிருக்க முடியாது. அது அவ்வளவு, அது அவ்வளவு சந்தோஷம், அது அவ்வளவு இன்பமானது. அந்த சமூகத்தை யாரும் தள்ளிவிடாதிருங்க, யாரும் தள்ளிவிடாதிருங்க. தேவனுடைய சமூகத்தை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஹல்லேலூயா, அவ்வளவுத்துக்கு விலை உயர்ந்தது அது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தை தேடி நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நம்முடைய பிரச்சனை எங்களோடு இருந்தது போல தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களோடு பேசி எங்களை நடத்தும்படியாய் நம்முடைய பாதத்தில் நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய காதுகள் திறந்திருப்பதாக, இருதயம் திறந்திருப்பதாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒரு உணர்வுள்ள இருதயம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற நல்ல உணர்வுள்ள ஒரு இருதயம் எங்களுக்கு இந்த நாளிலே உண்டாவதாக. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வியாழக்கிழமை ஒரு செய்தியை நான் ஆரம்பித்து பேசினேன். அந்த செய்தியை இந்த நாளிலே முடிவுக்கு கொண்டலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளிலே நான் பார்த்த ஒரு சில வார்த்தைகளை முன்பதாக உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கடந்து சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை தேடுகிறது என்றால் என்ன, கர்த்தரை தேடுங்கள் என்ற தலைப்பிலே எப்படி நாம் தேடுகிறோம் என்பதையும் பார்த்து, எப்படி தேட வேண்டும் என்பதையும் குறித்து ஒரு சில வார்த்தைகளையும் பார்த்து நான் அந்த நாளிலே கடந்து சென்றேன். இடையிலே அந்த செய்தியை நான் முடித்து விட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒட்டுமொத்தமான கிறிஸ்தவ உலகமும் தேவனுடைய சபைகளும் நாம் ஆராதனைக்கு வந்துவிட்டால், நாம் வேதத்தை வாசித்து விட்டால், நாம் ஊழியத்தை செய்து விட்டால், நாம் காணிக்கை கொடுத்து விட்டால், இதுதான் தேவனை தேடுகிறது என்று சொல்லி மனதில் நாம் பதித்து விட்டோம். உள்ளத்தில் நாம் அதை ஆழ பதித்து விட்டோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்படிப்பட்ட வசனங்கள் இருதத்தின் ஆழத்திலே நாம் போட்டு வைத்திருக்கிறோம். ஆனால் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து புரட்டி பார்த்தால், அவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பதாய் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பாதத்தை கண்ணீர்னால் நனைத்த ஒரு மனிதனும், தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து அனுதினமும் தன் வாழ்விலே நடக்கிறவைகளை தேவ சமூகத்திலே அலசி ஆராய்ந்து தேவனை தேடுகிற பொழுது தன்னை ஒப்புக்கொடுத்த ஒரு மனிதனுமாய் இருக்கிறான் என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நாமோ அவ்வளவு சங்கீதத்திலையும் ஒரு வார்த்தையை எடுத்து வைத்து கர்த்தரை தேடுகிறது என்று சொன்னால் இது, அதனால் என் வாழ்வு முழுவதும் நன்மையாக மாறிவிடும் என்று சொல்லி நாம் நினைத்து சிந்தித்து இருதயத்தில் பதித்து நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறது என்றால் என்ன? தேவனை தேடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிறது என்று சொன்னால் இதுதானா? அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் எழுந்திருந்து ஒரு மணித்தியாலம் நாம் செபித்து விட்டால் கர்த்தரை கண்டுகொள்ள முடியுமா? தேவனை சந்தித்து விட முடியுமா? ஆண்டவரோடு பேசிவிட முடியுமா? ஒரு ஃபார்மாலிட்டியாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அனுதினமும் எழும்பி செபம் பண்ணி வேதத்தை வாசிக்கிறார்கள் என்பதை அந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் வைத்து கடந்து சென்றேன். பிரியமானவர்களே, வேதத்தின்படி நாம் செபம் பண்ண வேண்டும், வேதத்தின்படி நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆனால் தேவனை கண்டுகொள்வதற்கு இவைகளை செய்தால் காணுமா? இதுதான் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதா என்பதை கடந்த வியாழக்கிழமை முன்னுரையாக நான் பேசி ஒரு சம்பவத்தை குறித்து பார்த்தோம். அந்த சம்பவத்தில் அருமையான காரியங்கள் இருந்தது. எனக்கும் அதை வாசித்து பிரசங்கித்ததின் பிற்பாடு அது மேன்மையாகவும் இனிமையாகவும் எனக்கு இருந்தது. அந்த வார்த்தைகளை வாசித்து நான் தொடர விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், 2 நாளாகமம் 14 அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிக்க கேட்டு நாம் சீக்கிரத்தில் மிச்சத்தை பார்க்க கடந்து செல்லலாம். வாசியுங்கள்.
அபியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களிலே தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கா இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிவிடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரோ தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு விளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளவிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது.
அல்லேலூயா. அந்த கடைசி பகுதியை மாத்திரம் வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம் என்றதை தொடர்ந்து வாசிங்க.
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது.
இந்த ஆஸ்தான்கிற மனுஷன் ராஜாவாக வந்த பொழுது தேவனை தேடினான் என்று சொல்லி இந்த 7வது வசனத்திலே நாம் பார்த்தோம். அதற்கு முன்பதாக ஆஸ்தான்கிற மனுஷன் தேவனை எப்படி தேடினான்? அவன் செபம் பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா எந்த விதத்தில் தேவனை தேடுகிறது என்பது என்ன? நாம் விரும்புகிறபடி இன்றைக்கு நாம் எல்லோரும் அதிகாலை எழும்பினோம், ஜெபம் பண்ணினோம், வேதம் வாசித்தோம், ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். எல்லாமே நன்மையானது, எல்லாமே ஏற்றவைகள், செய்ய வேண்டியவைகளும் அவசியமானவைகளும். ஆனால் இங்கேயும் ஒரு மனிதன் கர்த்தரை தேடினான். எப்படி தேடினான்? என்னத்தை செய்தான்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணினால் அதன் அடுத்த பகுதியிலே மாற்றங்கள் உருவாக வேண்டும். அதுதான் நாம் செய்கிற, தேவனுக்கு செய்கிற, அதாவது தேவனுக்கு பிரியமாக அல்லாவிட்டால் நாம் தேடுகிறதின் அடுத்த பகுதியாகும். 365 நாட்கள் நாம் செபம் பண்ணுகிறோம். ஆனால் நம் வாழ்விலையும் சரி, நம்முடைய நடத்தைகளிலும் சரி, மாற்றங்கள் இல்லாவிட்டால் கர்த்தரை நாம் தேடுகிற மறுபக்கம் என்ன? நான் அநேகரை பார்த்ததுண்டு, ஜெபம் பண்ண வேண்டும் என்று பண்ணுவார்கள். நாமும் வளர்ந்து வருகிற நாட்களிலே ஜெபம் பண்ண வேண்டும், இன்றைக்கு ஜெபம் பண்ண வேண்டும், அதனால் நாம் பண்ணுகிறோம். சிறு பிள்ளையாய் இருக்கிற பொழுது அது சரியானது. ஆனால் வளர்ந்து புருஷராகி, அறிவுள்ளவர்களாகி, குடும்பத்தவர்களாகி, முதியவர்களாகி இப்படி இருக்கிற பொழுது அவைகள் கட்டாயமானவைகள் அல்ல. அது வாழ்க்கையாக இருந்தால்தான் அதிலே அர்த்தம் உள்ளதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா, சரியாக ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு நேரம் போகிறது தெரியாது. நான் ஜெபத்தை குறித்து பேசவில்லை, ஆனால் நான் விளக்குவதற்கு பேசுகிறேன். ஆனால் சரியாக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நேரம் போகிறது தெரியாது. ரெண்டு காரியம் இருக்கு. நான் ஜெபம் பண்ணின நாட்கள், அந்த வாலிப அந்த நாட்கள் வருகிற பொழுது சரியாக டைமுக்கு ஜெபத்தை முடிப்பேன். என்னால் எனக்கு ஒரு மணி தியானம், அது முடிந்துவிட்டால் நான் செய்ய வேண்டியது செய்து முடித்தாகிவிட்டது. இது ஒருவரும் என்னை கேட்க மாட்டார்கள். வெளியே போவம் பண்ணிவிட்டேன், அவ்வளவுதான், சரியாக டைமுக்கு என்னுடைய ஜெபம் முடியும். ஆனால் சரியாக கர்த்தரை தேடுகிற உள்ளம் உள்ளவனுக்கோ உள்ளவளுக்கோ ஜெபம் முடிகிற நேரம் தெரியாது. இதை நான் விளங்கிக் கொள்ள பேசுகிறேன். விளங்குறதா? எத்தனை பெயர் நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு, சரியான ஜெபத்தை பண்ணிவிட்டு, சரியான நேரத்தில் முடித்துவிட்டு இறங்கி நாம் வெளியே போவதுண்டு? அது அல்ல நான் எதிர்பார்க்கிறது. அதாவது ஜெபம் என்பது ஓகே, 8-9 மணி ஜெபம் பண்ணிவிட்டு உடனே பாத்தீங்கன்னு அடுத்த நிமிஷம் நாம் ஜக்கெட் போடுவோம், அடுத்த நிமிஷம் ஏதோ செய்து கொண்டு வெளியே போய்விடுவோம். அதை நீங்கள் எவ்வளவுக்கு என்னோடு விளங்கிக் கொள்ளுகிறீர்கள் சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து நாம் ஜெபம் பண்ணிவிட்டால் அது கர்த்தரை தேடுகிறதற்கு சமமாகி விடுமா? ஓகே, வேதத்திலே பல தடவைகளிலே ஜெபம் பண்ணி தேவ மனிதர்கள் கர்த்தரோடு பேசினார்கள். ஆனால் அந்த மனிதருடைய வாழ்க்கைகளை தூக்கி பாருங்கள், அவர் நடந்து வந்த பாதைகளை தூக்கி பாருங்கள், அவர் கதறின நேரங்கள், அழுத நேரங்கள், ஊட்டிய நேரங்கள், தங்களை கர்த்தருடைய பாதத்திலே கிடத்தி விட்டு நீர் வராவிட்டால் நான் செத்து போவேன் என்று சொல்லி அழுது புலம்பிய நேரங்களை எடுத்து வைத்து பாருங்கள். அந்த மனிதன் ஒரு தடவை வந்து ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் இறங்கி வருகிறார். இன்றைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? அதே காரியத்தை, அதே தருணத்தை பிடித்து வைத்து விட்டு நான் ஒரு மணித்தியாளர் செபம் பண்ணிவிட்டேன், கர்த்தர் வந்து விட்டார், தேவன் என்னோடு பேசிவிட்டார் என்று இல்லை. அந்த மனிதனோடு தேவன் பேசுவதற்கு முன்பதாய் அந்த மனுஷன் பட்ட பாடுகளை நாம் சீர்தூக்கி பார்த்தால் நம் வாழ்வுக்கு இந்த நாட்களிலே மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு நான் நம்புகிறேன். ஆசா 2வது வசனத்தை வாசிங்க, நான் சீக்கிரமாக போகலாம், செய்தியை நான் முடிக்க வேண்டும். வாசிங்க சீக்கிரமாக. 2வது வசனம், ஆசா
ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்த.
7வது வசனத்தின் கடைசி பகுதியிலே என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் கர்த்தரை தேவனை தேடினார்கள். தேடுதல். அப்படியானால் முன்னுக்கு என்ன செய்தார்கள்? ஆசா என்ன செய்தான்? கர்த்தருக்கு பிரியமானதை, நன்மையானதை, செம்மையானதை, தேவன் விரும்புகிறதை செய்தான். நாம் ஜெபம் பண்ணுகிறோம், வேதம் வாசிக்கிறோம். என்னுடைய கேள்வி என்னவெனில், நாம் கர்த்தருக்கு செம்மையானதை, நன்மையானதை செய்கிறன்னா என்ன செய்கிறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்தியுங்கள். ஏதோ இத்தனை வருஷம் கிறிஸ்தவ ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓடுறோம், 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 ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒன்றுமே தெரியாம ஓடிட்டே இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சில வேளைகளில் நாம் நிறுத்துவதும் நிப்பாட்டுவதும் நிற்கிறதும் நல்லது, நின்று பார்ப்பது நமக்கு நல்லது. இந்த தேவ மனுஷன் என்ன செய்தான்? தேவனுக்கு எது பிரியம்? நாம் ஒரு மணித்தாலும் ஜெபம் பண்ணுவோம், நல்லது. அதிலே தேவனுக்கு எது பிரியம்? தேவன் என்னத்தை இடத்துல எதிர்பார்க்கிறான், நான் என்னத்தை செய்ய வேண்டும் என்பதை ஆராய்வது இல்லை. அநேக தேவ மனிதர்கள் சொல்லுவதுண்டு, ஜெபம் பண்ணிவிட்டு சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு நேரம் கொடுங்கள் என்று சொல்லி. உண்மை, உண்மையான காரியங்கள். இன்றைக்கு கொரோனா வந்தாலும் ஜெபத்தில் மாற்றங்கள் இல்லவே, இன்றைக்கு கொரோனா காலங்கள் வந்தாலும் ஜெபத்தில் மாற்றங்கள் இல்லையே, அதே ஜெபம் முடிந்து விடுகிறது. நான் கடந்த வியாழக்கிழமை சொன்னேன், என்னுடைய ஜெப பட்டியல், ஒரு ஜெபத்தினுடைய பட்டியல் மாறினாலே என் ஜெபம் மாறிவிடும். அது வாய்ப்பாட்டை போன்றது. 1, 2, 3, 4, 5 ஜபங்களும் முடிந்தால்தான் எனக்கு நிம்மதி, ஏனெனில் அது வளமை. வாய்ப்பாட்டை இடையிலே சொல்ல சொன்னால் வாய்ப்பாடு பிழைத்துவிடும். வாய்ப்பாட்டை மேலே இருந்து சொல்ல சொல்லுங்கள், தப்பாமல் சொல்லுவோம். ஆனால் டீச்சர்மார் கேட்பது எல்லாம் இடையிலே கேட்பார்கள். வீட்டிலே நாம் பாடமாக்குவது எல்லாம் மேலே இருந்து கீழ் வரையும் பாடமாக்குவோம். இதுதான் ஜபம். இன்றைக்கு 99% கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஜெபம் எப்படி இருக்கிறது? ஒரு இடத்தில் தொடங்குவோம், ஒரு இடத்தில் நிறுத்துவோம், அதற்கு பெயர் கர்த்தரை தேடுகிறது என்று சொல்லி நாம் பெயர் வைத்திருக்கிறோம். ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். உண்மையிலேயே சொல்லுகிறேன், என் ஜெபத்தின் ஒன்று ரெண்டு மூன்று என்று அந்த அட்டவணைகள் மாறினால் என் ஜபத்திலே பிரச்சனை உருவாகிவிடும். எனக்கு தெரியும் இந்த இந்த ஜபத்துக்கு இந்த வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும், இந்த வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும். அது ஜபம் அல்ல, அது கர்த்தரை தேடுவது அல்ல, அது நான் செய்ய வேண்டும் என்பது நான் செய்வதுண்டு. நன்மையும் செம்மையுமானதை செய்வது கர்த்தரை தேடுகிறது, தேவனை தேடுவது. தொடர்ந்து வாசிங்கள், இதெல்லாம் நாங்கள் சீக்கிரமா போலாம். தொடர்ந்து வாசிங்கள்.
அந்நியதேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி
வாசிங்க,
தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து.
அந்நிய தேவர்களை பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதருக்கு கற்பித்து. சீக்கிரமாக போறேன். இருதத்திலே இங்கே அவர்கள் தேசத்தை ஆண்டு ராஜாக்கள் செய்த காரியங்கள், வெளியிலே இருந்தவைகள், விக்கிற தோப்புகள், பலிகளை செலுத்துகிற மண்டபங்களை அடித்து உடைத்து நொறுக்கினார்கள். இது தேவனுக்கு பிரியமாக இருந்தது, அது தேவனை தேடுகிறதாக இருந்தது. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? ஒன்றையும் நாம் செய்வதில்லை, ஆனால் தேவனை நாம் தேடுகிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லுவார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டது, நாம் ஒன்றையும் செய்வதில்லை. ஆசா செய்து கர்த்தரை தேடினான், அது தேவனுக்கு பிரியமாக இருந்தது, அவ்வளவுதான். நம் உள்ளத்தில் இருக்கிற விக்கிரங்களை குறித்து நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நாம் எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு எந்த பெரிய பரிசுத்த குளத்தில் குளிச்செலும்பினாலும் நமக்குள்ளே நம் இருதத்துக்குள்ளே என்ன இருக்கிறது சொல்லி நமக்கு தெரிந்தே ஆகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பின்னுக்கு நான் ஒரு சில சம்பவங்களை பார்க்கிறேன். நாம் தேவ ஊழியத்தை செய்யலாம், நாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கலாம், நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களை பார்த்து எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இல்லையா என்ன. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள் உண்மை, ஆனாலும் உங்களை போல நாம் தேவனுக்கு முன்பாகவும் நிற்க வேண்டிய அவசிய காலம் வருகிறது. பின்னுக்கு நான் வருகிறேன். இஷ்டவேலே, உனக்கு அறுவடையின் காலம் இருக்கிறது சொல்லி ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த அறுவடை ஆத்தும அறுவடை இல்லை, உனக்கு அறுவடையின் காலம் இருக்கிறது என்று சொல்லி அங்கே எழுதப்படுது. பின்னுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். உனக்கு எனக்கு கர்த்தருக்கு முன்பாக நான் செய்தவைகளை குறித்த அறுவடையின் காலம் உண்டு, எனக்கு இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்நிய தேவர்களின் பல அந்நிய காரியங்கள் நம் இருதத்தை இன்றைக்கு ஆட்கொள்ளுகிறது. சீக்கிரம் போவோமா? அடுத்த வாசிங்க, அஞ்சாவது வசனத்தை வாசிங்க.
யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான், அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது.
ரெண்டே காரியம் செய்தான், ஒன்று தேவனுக்கு பிரியமானதை தன் வாழ்வில் செய்த பொழுது ராஜ்யம் ஒன்று வளருகிறது, வளருகிறது. இன்றைக்கு குடும்பங்கள் வளருகிறது இல்லை. கத்திற்கு பிரியம் ஜபம் பண்ணுவோம், ஒவ்வொரு மட்டாலும் ஜபம் பண்றோம், ஒவ்வொரு மட்டாலும் ஜபம் பண்றோம், ஒவ்வொரு மட்டாலும் ஜபம் பண்றோம். என்ன நடக்குது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிற்கிற காலத்தை கொஞ்சம் நன்றி சிந்திக்க வேண்டும். இதுவரைக்கும் நாம் வந்த நாட்கள் அல்ல இது. இதுவரைக்கும் கத்திரங்களை நல்லாய் வைத்திருந்தால் இன்றைக்கு இன்றைக்கு நீயும் நானும் நிற்கிற காலம் என்ன தெரியுமா? கர்ணம் தப்பினா மரணம். இவ்வளவு நாளும் நாம் நல்லா இருந்தது உண்மை. கர்த்தருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். வேலைகள் செய்தோம், எல்லாம் செய்து ஓடி ஓடி வந்து இன்றைக்கு என்ன நடக்கிறது? இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? இப்ப இப்பதான் சொல்றாங்க, அநேக தமிழர்கள் செத்து கொண்டிருக்காங்க, அநேக தமிழருக்கு கொரோனா வந்திருக்கிறது. இப்ப இப்பதான் சொல்றாங்க, இப்பதான் நம்ம காதுக்கு வருது பாருங்க. தமிழர்களுக்கும் இப்ப இலங்கையில இந்தியாவில் நடக்க நமக்கு தெரியாது, நம்ம தேசத்துல நடக்குது பாருங்க. அதனால கொஞ்சம் தள்ளாடுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளை, எல்லா மேடைகளையும் விக்கிரங்கள் பலிபீடங்கள் எல்லாவற்றையும் தகர்த்தறிந்தான். அது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களில் இருக்கிற மேடைகளும் விக்கிரங்களும் தகர்க்கப்படவே இல்லை. இந்த பாருங்க, இது தேசத்தை குறித்து பேசுகிறேன். இங்கே தேசத்தை குறித்து அங்கே நான் பார்க்க போகிறதும் அநேக தேசத்தின் காரியங்களை சேர்ந்திருக்கிறது. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபையே, இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய சபை, தேவ ஊழியர்கள் எல்லாருக்கும் நான் பேசுகிறது என்னவெனில், உங்கள் இருதயங்களில் இருக்கிற மேடைகள் உடைக்கப்பட்டால் அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். அது தேவனுக்கு பிரியமாயிருந்தால் அதுவே நாம் சரியான விதத்தில் தேவனை தேடுகிறதா இருக்கும். அஞ்சு நாள் உபவாசம் பண்றேன், நல்லது. நாற்பது நாள் உபவாசம் போடுகிறேன், நல்லது. தப்பே கிடையாது. தொண்டுக்கு நான் தப்பானவனே கிடையாதப்பா. ஆனா தேவனுக்கு பிரியமானதை நான் செய்யும் வரைக்கும் என்ன நடக்கும், என்ன நடந்து முடியும் சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க, சீக்கிரமாய் வாசிங்க.
கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான்.
பாருங்க, கர்த்தரை தேடுகிறதுனால அவனுக்கு யுத்தமே இல்லை. கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான், தேவன் இருதயம் மகிழ்ந்தது. அந்நிய காரியங்களை தள்ளிவிட்டான், விக்கிரங்களை உடைத்து விட்டான். இது தேவனுக்கு பிரியமா இருந்தது, யுத்தமே இல்லை. தேசம் அமெரிக்கையாக நிற்கிறது, அமைதலாக இருக்கிறது, கட்டிடங்களை கட்டுகிறார்கள், ஆசீர்வாதத்தை பொழிகிறார்கள், யுத்தமே இல்லை. தொடர்ந்து வாசிங்க.
அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போதோ சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது.
எனக்கு இந்த கடைசி பகுதி ரொம்ப பிடிக்கும். அப்படி அவருடைய காரியம் வாய்த்தது, கைகூடி வந்தது, காரியம் வாய்த்தது. என்ன? கர்த்தரை தேடி, விருப்பமில்லாததை அகற்றி, தேவனுக்கு வேண்டாதவர்களை தள்ளி உடைத்து நொறுக்கின பொழுது கர்த்தரை விரும்பினார், கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். அதனால என்ன, உனக்கு யுத்தமே கிடையாது. தேசம் அமெரிக்காக இருக்கிறது, தேசம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபைகளே, ஊழியர்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா, கர்த்தர் விரும்புகிற தக்க விதத்தில் கர்த்தரை தேடினார், உங்கள் குடும்பங்கள் அமெரிக்காக இருக்கும், சந்தோஷமாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசா என்கிற ராஜா கர்த்தருக்கு நன்மையும் செம்மையானதையும் செய்து கர்த்தரை தேடியபடியினால் தேசம் ஆசீர்வாதமாயிருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனை தேடுகிறது தேவனுக்கு நன்மையும் செம்மையுமாயிருக்கிறதா? இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடுகிறோம் பாருங்க, கத்தரை தேடுகிறோம், நேற்று கத்தரை தேடுகிறோம், முந்தநாள் தேடினோம், வீடுகளில் இருந்தோம், பாடினோம், ஜபித்தோம், வேதம் வாசித்தோம், இவைகள் கத்தருக்கு செம்மை, கத்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கத்தரை தேடுகிறதுன் அடுத்த பகுதி என்ன தெரியுமா? நம் வாழ்விலே நாம் தேவனுக்கு முன்பாக எங்களை நிறுத்தி வைத்து, நான் ஜபத்தை குறித்து பேசவில்லை, நாம் என்ன நினைக்கிறோம், ஜபம் பண்ணி விட்டால் சரி என்று நினைக்கிறோம், அதான் அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிறது. வேதம் வாசித்து விட்டால் சரி, காணிக்கை கொடுத்து விட்டால் சரி, இதுதான் கர்த்தரை தேடுவது. இது அல்ல, இவைகள் அல்ல. இவை கர்த்தரை தேடி வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய மற்ற பகுதி என்ன? நாம் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில், கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் நம்மளை தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டிய விதத்தில் நிறுத்த வேண்டும். தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்க்க வேண்டும், விட வேண்டியவைகளை விட வேண்டும். அப்படியானால் அதுதான் சரியான கர்த்தரை தேடுகிற ஒரு வழியா? பிரியமானவர்களே, எல்லாரும் ஜபம் பண்ணுகிறீர்கள் அல்லவா? ஒன்று சொல்லவா, ஒன்று கேட்கவா? உங்கள் ஜபம் ஒரு மணித்தியாலம், ரெண்டு பாட்டு படிக்கிறீர்கள், பத்து நிமிஷம் கழிந்து விடுகிறது. அங்காலே 50 நிமிஷம் என்ன செய்கிறீர்கள்? ஜெபம் பண்ணுகிறீர்கள். ஆனால் நம் வாழ்வில் இருக்கிறவைகளையும், நம் வாழ்வில் நம்மளோடு ஒட்டி கொண்டு இருக்கிறவைகளையும், நம் வாழ்வை தொடர்ந்து பிடிக்கிறவர்களின் தேவ சமூகத்தில் வைத்து அதை எடுக்க, அதை தவிர்க்க நாம் ஆராய்வதில்லை, எங்களை நிறுத்துவதில்லை. எத்தனை வருஷ காலம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இதுதான் நடக்கிறது, இப்படித்தான் நம்முடைய ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வாட்டு படியுங்கள், ரெண்டு ஜபம் படி பண்ணுங்கள், அறமத்தாலும் தேவனுடைய சமூகத்தில் உங்களை வைத்து சொல்லுங்கள், உமக்கு நன்மையும் செம்மையானது எது, அதை நான் செய்ய விரும்புகிறேன். எது? இப்படியே போனால் இதில் நாம் நிற்க வேண்டியிருக்கும் இல்லையா? என்ன ஒரு காரியத்தை நாம் பார்த்து சீக்கிரத்தில் கடந்து செல்லலாம். ஒன்று நாளாகமம் 28:9 வாசிங்கள். ஒன்று நாளாகமம் 28:9 வாசிப்போம். அதுல ஒரு அருமையான ஒரு சம்பவம், ஒரு வார்த்தை இருக்கிறது, வாசிங்க. ஒன்று நாளாகமம் 28:9 வசனம், 10 வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா.
என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாக்களின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான்.
சாலமோனை குறித்து எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆஹா, என்ன ஞானி, ஞானத்தை கேட்ட மனுஷன். ராஜ்யத்துக்கு உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் என்று கேட்டதுக்கு அவன் கேட்டது ஞானம் தான் மாத்திரம் போதுமாண்டவரே, உன் ஜனத்தை நான் நடத்த வேண்டும் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். 9 வசனம் என்ன சொல்லுகிறது, திறந்து திருப்பி வாசிங்கதை. என் குமாரனாகிய சாலமோனே,
நீ உன் பிதாக்களின் தேவனை
அறிந்து
அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி.
உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி.
கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்.
நீ அவரை தேடு. யாருக்கு சொல்லப்படுகிறது? சாலமோனுக்கு சொல்லப்படுகிறது. நீ அவரை தேடு. எப்படி தேட வேண்டும்? உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடு. உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனுதினமும் கர்த்தரை தேடுகிறோம். நம் இருதயம் தேவனுக்கு முன்பாய் எவ்வளவுக்கு உத்தமமாய் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்வதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தை சிந்தித்து நம் வாழ்க்கையை ஆராய்வது நமக்கு ஏற்றதும் நல்லதுமாயிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தை சிந்தித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக சரிப்படுத்துறது நமக்கு நல்லதாக இருக்கும். சாலமோனே, நீ கர்த்தரை தேடு, ஆனால் உத்தம இருதயத்தோடு தேடப்பா. நம்முடைய இருதயம் முதல்ல நான் பார்த்தேன், பாருங்க, அங்கே பலிபிட பலகைகள் மேசைகள் உடைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இப்ப இங்கே சாலமோனிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? உத்தமமான இருதயத்தோடு கர்த்தரை தேடு. அதுல பின்னுக்கு என்ன தெரியுமா சொல்லப்படும்? அப்படி தேடினா நீ அவரை காணுவாய். அந்த வசனத்தை திருப்பி புள்ள வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே,
நீ உன் பிதாக்களின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி.
உத்தம இருதயம் உற்சாக மனத்தோடு சேவி.
கர்த்தர் எல்லா இருதயங்களையும்
ஆராய்ந்து
நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம்
அறிகிறார்.
நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார்.
நீ அவரை விடு. நீ அவரை விட்டால் கர்த்தர் உன்னை விடுவார். யாருக்கு சொல்லப்பட்டது? சாலமோனுக்கு. அழைப்பு என்ன? ஆலயம் கட்ட வேண்டும். ஆலயத்தை கட்டுற மிகப்பெரிய அழைப்பு தாவீது ராஜாவுக்கு அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்புல நின்று ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? நீ தேடலையோ உன்னை நான் கைவிடுவேன். அழைப்புகள் நிறைவேற்றப்படுவதற்கு உத்தமமும் கர்த்தரை தேடுகிற விதமும் நமக்கு முக்கியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும், ஊழியர்கள், போதகர்கள், விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லவா? உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள். நீங்கள் அவரை தேடாமல் கைவிட்டால் அவரும் உங்களை கைவிடுவார். அழைப்பு இருக்கலாம் அப்பா. சாலமோனே, நீ பரிசுத்த ஆலயத்தை கட்ட வேண்டிய அழைப்பை நீ பெற்றிருக்கிறாய். ஆனால் உத்தமமும் நீ தேடுகிற விதத்திலே தேவனுக்கு அது நன்மையும் செம்மையுமா இல்லாதிருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ் வசனம் சொல்லுகிறது சாலமோன் ஆலயத்தை கட்ட வேண்டும். மேல் வசனம் சொல்லுகிறது நீ கர்த்தரை தேடாவிட்டால் அவ்வளவுதான், விட்டுருவேன். உத்தம இருதயத்தோடு தேடி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையில வைத்து உங்களை நான் கேட்கவா? தேவனுடைய ஊழியக்காரரே, தேவனுடைய சபையே, தேவனுடைய விசுவாசியே, என்னையும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வைத்து ஒரு கேள்வி என்று கேட்குவா, இன்றைக்கு நாம் எவ்வளவு உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறோம்? ஆண்டவர் நினைவுகளின் தோட்டங்களை கண்டுபிடிக்கிறவர். நினைவுகளின் தோட்டம், ஐயா, நினைவுக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது. உனக்கு தெரியுமா, உன் நினைவுக்கு தோட்டம் கொடுக்க முடியுமா? நினைவு என்பது நாம பார்க்க முடியாததொன்று, ஒன்று உள்ளுக்கு இருந்து உருவா. ஆனா தேவன் அதுக்கு ஒரு தோட்டம் கொடுக்கிறார், ஒரு வடிவம் கொடுக்கிறார். நேற்றும் முந்தினாலும் எனக்கு தெரியவில்லை, இந்த கொரோனாவினாலே கர்த்தர் சீக்கிரத்தில் பூமியில இருக்கிறவர்களை எடுத்துக்கொண்டாலும் நல்லது என்று சொல்லி யோசித்தேன். தவறோ பிழையோ எனக்கு தெரியாது, ஆனா நான் யோசித்தேன். இப்படியே அலைந்து கொண்டும் இதண்டு கொண்டும் அங்கலாய்த்துக் கொண்டும் இருந்து சபையை பூட்டுறதும் திறக்கிறதும் ஊழியத்தை செய்கிறதும் விடுறதும் வேணாண்டவரை, இப்படியே எல்லாத்தையும் முடித்து விடும் என்று கூட ஒரு சிந்தனை எனக்கு போனது. சரியோ பொழியோ கர்த்தர் அறிவார். அழைக்கப்பட்ட மனுஷனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறது, உத்தம இருதயம் நமக்கு வேண்டும். நம் தோட்டங்களை, நினைவின் தோட்டங்களை கர்த்தர் ஆராயிற. அப்ப எது கர்த்தரை தேடுகிறது என்று சொன்னால் எது? அதிகாலையிலே ஜபம் பண்ணினால் சரியா? மாலையிலே ஜபம், அன்பானவர்களே ஜபம் பண்ற எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க நிறைய ஜபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. அது இல்லை என்னுடைய பிரசங்கம். நாம செய்கிறது கர்த்தரை தேடுகிறதற்கு காணுமா, போதுமா? 40 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 40 தடவை பைபிள் வாசித்து முடித்து விட்டோம், அதன் பிரயோஜனம் என்ன? அதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய கருப்பொருள். அதன் பிரயோஜனம் என்ன? சபையே, ஊழியர்களே, சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், தேவனுடைய பிள்ளைகளே சிந்தியுங்கள். இருக்கிறவன் நாள் இல்லாமல் போகிறான். கர்த்தருக்கு தெரியாதா? ஏதோ ஒன்று அவருடைய பார்வையில் நடந்து கொண்டுதானே இருக்கிறது, தெரியாதா? நாம் இன்றைக்கு ஜெபம் பண்ணுகிறோம், நல்லது. கொரோனாவை நிறுத்தம் சொல்லி அது எங்களுடைய வேலை, எங்களுடைய கடமை. நாம் அதை செய்தாக வேண்டும், அதை நாம் செய்தே ஆக வேண்டும். ஆனால் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவனுடைய தோட்டத்திலே விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணினார். எப்படி தெரியுமே? பிதாவே, இந்த சிலுவை பாடை நிறுத்தும், இது எனக்கு வேணாம், கஷ்டமா இருக்கிறது இந்த சிலுவை பாடை. ஆனா ஆண்டவருக்கு முதல்லயே தெரியும், அவர் வந்தது நோக்கமே இதுதான். அவர் வந்தது, இயேசு வந்தது எதற்கு? இதற்கு தான் வந்தார், சிலுவையில அடிக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும், எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்கு. முதல்லயே எல்லாம் தெரிந்தும் அவர் ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றது? இதை நிப்பாட்டு மாண்டவர். அகஸ்டின் ஜெபக்குமார் என்ன தெரியுமா கேட்கிறாரு? இந்த ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா? இந்த ஜெபம் கேட்கப்பட்டதா என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் நம் தேசத்துக்கு, நம் ஜனத்துக்கு, அழிந்து போகிற ஜனங்களுக்கு நடுவில் நின்று ஜெபம் பண்ண வேண்டியது, தேவனுடைய பாதத்தை பிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை, உண்மை. ஆனால் ஏதோ ஒன்று தேவனுடைய பார்வையில் இன்றி நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுக்கு கொரோனா வந்து அழிவு வரும் என்று தெரியாதா? இவ்வளவு ஜனங்களை வாரிக்கொண்டு போக வேண்டிய அவனுக்கு தெரியாதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோட்டங்கள் எல்லாம் அறிகிறார். நினைவுகளின் தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது. நினைவில் தோட்டம் இருக்கிறது கர்த்தருடைய பார்வையில். என்ன இடத்துல சொல்லப்படுது? கர்த்தர் இருதயத்தை நிறுத்தி வைத்து பார்க்கிறார். நில்லு, நில்லு, இருதயமே நில்லு, கொஞ்சம் பார்க்கணும். ஆண்டவர் நிறுத்தி வைத்து பார்ப்பார். ஆண்டவருக்கு சோத்திரம், ஆண்டவருக்கு சோத்திரம். எனக்கு தெரியாது, அவர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எத்தனை வருஷத்துக்கு பிளான் பண்றார்களோ எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய பிளானிங் அடுத்தடுத்த நாள்ல இருக்கிறது. ஒரு நாள் முடிந்தால் அடுத்த நாள், அந்த நாள் கழிந்தால் அடுத்த நாள், எப்ப போகுதோ அப்ப போக வேண்டியதுதான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை பிளான், நம்முடைய நோக்கம். வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு சொன்னால் யார் எது எங்க என்று சொல்லி நமக்கு தெரியாது. அதனாலதான் நான் பேசுகிறேன். தேவனுடைய ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய ஜனங்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள். என்னவெனில், சாலமோன் என்கிற தேவ மனுஷன், சாலமோன் என்கிற தாவீதுக்கு பிற்பான சாலமோன் என்கிற ராஜா, ஆலயத்தை கட்டுவதற்குரிய அழைப்பை பெற்றிருந்தாலும் ஆண்டவர் அவரிடத்தில் கேட்ட கேள்வி ஆச்சரியமாயிரு, நீ கர்த்தரை தேடு, ஆனால் சுத்த இருதயத்தோடு, செம்மையான இருதயத்தோடு நீ தேடி கர்த்தரை. இல்லாவிட்டால் கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் விடுவார். நீ தேடவில்லை ஐயா அம்மா, தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய ஊழியக்காரரே, நாம் தேட வேண்டிய விதத்திலே கர்த்தரை இந்த நாட்களிலே தேடாவிட்டால், நாம் கர்த்தரை அணுக வேண்டிய விதத்திலே இந்த நாட்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தரை அணுகாவிட்டால், கர்த்தர் நம்மளை கைவிடுகிற நாட்கள் வரும், தேவன் நம்மளை கைவிடுகிற நாட்கள் வரும். எல்லாம் கிருபையின் காலம், கிருபையின் காலம், கிருபையின் காலம் என்று சொல்லி போட்டுக் கொண்டு படுக்கிற உனக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், இதே கிருபையின் காலத்திலே தான் இத்தனை லட்சம் ஜனங்களை வாரிக்கொண்டு போகிறது. கொரோனா அப்போஸ்தலரின் நடவடிக்கையிலே அனனியா சப்ராவுடைய மரணம் கிருபை காலத்திலே நடந்ததா இல்லாவிட்டா நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே நடந்ததா சொல்லுங்கள். அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு பாருங்க, எல்லாத்தையும் கட்டு திண்டுட்டு இன்னைக்கு என்ன செய்கிறது தெரியாம இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எதை நினைக்கிறாரோ அது நடக்கும். இன்று நாளின் அடுத்த நாள் கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவேளை அழைப்பை பெற்றிருக்கலாம். திரும்பவும் சொல்லுகிறேன், ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், ஏறத்தால ஓரளவுக்கு ஊழியக்காரர்கள் எனக்கு தெரிந்தபடினாலே உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லுகிறது என்னவெனில், என்னை போல நீ உன்னை போல நானும் அழைப்பை பெற்றிருக்கலாம். ஆனால் தேவன் விரும்புகிறபடி சுத்த இருதயத்தோடு நாம் அந்த அழைப்பை தொடராவிட்டால், நாம் அந்த கர்த்தருடைய அழைப்பை தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய ஊழியத்தை செய்யாவிட்டால், அவர் நம்மளை கைவிடுவார், அவர் நம்மளை கைவிடுவார். இன்றைக்கு சபைகளில் உருவாக்கப்பட்ட ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? ஒரு காலத்திலே சபைகள் தனக்கு தனக்கென்று போதித்தார்கள், இன்றைக்கு தனக்கு தனக்கென்று போதிக்க முடியாது. இந்த சபைக்கு போதி, இந்த சபைக்கு போதி, இந்த சபைக்கு போதி. இன்றைக்கு பிரசங்கங்கள் எல்லாமே முழு சபைகளுக்கும் பரவுகிறது. அதனால் பேசுகிறேன், இதை குறித்து கொஞ்சம் வேற விதத்தில் பேசுவதற்கு எனக்கு விருப்பம். அதனால் அது பார்க்கலாம் இல்லையா, இன்னும் ஒரு தடவை பார்க்கலாம் இல்லையா, இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போமா, இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ரெண்டு நாளாகவும் 7:14 வாசியுங்கள். நாம் ஒரு தடவை இதை நான் பார்த்திருக்கிறேன், என்றாலும் திரும்ப நாம் அதை பார்க்கலாம். 7:14 சீக்கிரம் வாசிப்போம். 13:14 வாசியுங்கள். 13:14,
நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டி கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்கு கொள்ள நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி செவம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சுகமத்தை கொடுப்பேன்.
திருப்பி வாசிங்க, இந்த ரெண்டு வசனத்தையும் திருப்பி வாசிங்க.
நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனங்களுக்குள் கொள்ள நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்
தாழ்த்தி
ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி
தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது
பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து
அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஆசாவோடு இருந்தவர்கள் தேவ பிள்ளைகள், சாலமோன் தேவ மனுஷன், வசனம் எப்படி இருக்கிறது, உன்னை கைவிடுவேன் என்றார், உன்னை கைவிடுவேன் என்றார். இங்கே என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சபைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஜனங்கள். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் இருந்து பித்தம் எடுக்கிறது. ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது, வாசிக்க வரும் எடுத்திருக்கேன் நம்புறேன். பித்தம் வீடுகளில் இருந்து கர்த்தரை தேடுகிறது என்றது நினைக்கிறது என்ன தெரியுமா, ஒரு மனிதனா அதே ஜபம். காலத்துக்குரிய விதத்தில் நாம் கர்த்தரை தேட வேண்டும். நல்லா எழுதி வையுங்கள், நீங்க நிக்கிற காலம் 5 வருஷத்துக்கு முதல்ல இருந்த காலம் கிடையாது, 10 வருஷத்துக்கு முதல்ல இருந்த காலம் கிடையாது. சபைகள் ஆடி பாடி சந்தோஷமா இருந்த காலம் கிடையாது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேடுவதற்கு முன்பதா என்ன நடக்கிறது? என்னுடைய கேள்வி என்னவெனில், கர்த்தரை தேடுகிறது என்றால் என்ன? ஒரு மணித்தால ஜெபம், ஒரு அதிகாரம் பைபிள் வாசிப்பது, ஒரு யூரோ காணிக்கை போடுவது, தசமபாகத்தை டைமுக்கு கொடுத்து விடுவது, இதுதான் கர்த்தரை தேடுகிறதா? காலத்தை சோதித்து அறியுங்கள். எப்படித்தான் பிரசங்கம் பண்ணினாலும் ஏற வேண்டிய விதத்தில் ஏறுறது சரியான கஷ்டம் பாருங்க. இந்த தமிழ்ல தான் இப்படி போட்டது, இந்த பக்கத்தால போட்டு இந்த பக்கத்தால போறது, இந்த பக்கத்துல போட்டு இந்த பக்கத்துக்கு இல்லாத போறது. பிரச்சனை என்ன தெரியுமா? போக வேண்டியதொண்டும் போகாது, போக கூடாததெல்லாம் போயிடும். விளங்குறத என்ன சொல்றேன்னு சொல்லி, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்வில் நிறைந்திருக்க வேண்டும். அவைகள் இல்லை, எனக்கு ஒரு பேர் தெரியவில்லை. ஒரு காலத்தில் நினைக்க 90, 92, 95 அந்த காலத்துக்குள்ளே இந்தியாவில் இருந்து ஒரு தேவ மனிதன் வந்திருந்து பிரசங்கம் பண்ணினார். அவருக்கு முதிர்ந்த வயசு, அவருடைய பேர் எனக்கு வரவே இல்லை. அவர் பைபிள் வாசிப்பாரு, பைபிள் வாசிக்கிறது இல்லை அவரு. அவர் அதாவது பிரசங்கம் பண்ணுவாரு, ஒவ்வொரு வார்த்தையில இருக்கிற கமா பாயிண்ட் எல்லாமே அந்த மனுஷனுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற கொமவுகளும் பாயிண்ட்களும் என்னன்னு தெரியல எனக்கு. அந்த மனுஷன் கண்ண மூடிட்டு இப்படி ஜெபம் பண்ண, வாசிக்கிற பிளவுட்டா நிறுத்து என்று அவங்களுக்கு தெரியாது, ஏன் நிறுத்த சொன்னார் சொல்லி திருப்பி வாசிங்க, திருப்பி அதே போல நிறுத்து என்று திருப்பி வாசிங்க. அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் முழிச்சுவாங்க, அப்பதான் வாசிக்கிறவங்களுக்கே தெரியும், ஓஹோ ஏதோ ஒன்று புழைக்குதுன்னு பார்த்தா அதுல ஒரு கமாண்ட் இருக்கும், கமாண்டா நிப்பாட்டு கொஞ்சம் பொருள் வேண்டுவாரு, வார்த்தையில மாறி வாசித்து அதை நிறுத்தி தொடர்ந்து வாசி என்றாரு. அவர் எல்லாம் அருமையாக அந்த நாட்களிலே வசனங்களை குறித்து போதித்தார். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காய் சோத்திரம். என்னவெனில் இன்றைக்கு சபைகளும் இன்றைக்கு கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த நாட்களிலே தேவனுடைய ஊழியர்கள் வந்து நமக்கு போதித்து நம்மளை கத்தருக்குள்ளே வளர்த்த ஊழியர்களையே இன்னைக்கு மறந்து விட்டார்கள். அது ஒரு கவலைக்குரிய விஷயங்கள். என்ன இன்றைக்கு நாம வளர்ந்துட்டோம் இல்லையா? அதனால அவர்கள் தேவையில்லை என்று சொல்லி அலட்சியம் பண்ணுகிற ஒரு சில காரியங்களின் நடவடிக்கையிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும், கர்த்தரை தேடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பாக என்ன சொல்லப்படும்? கர்த்தரை நீ தாழ்த்து என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்ன பார்த்து கேளுங்க, பிரதர் நீங்க கர்த்தரை தேடுகிறீங்க, தேவனுக்கு ஆராதனை செய்கிறீங்க, கர்த்தரை தேடுறீங்க, பிரசங்கம் பண்றீங்க, ஊழியம் செய்கிறீங்க, ஆனா நீங்க என்னை குறிச்சு பேசுறேன், நீங்க உங்களை தாழ்த்த வேண்டிய அளவுக்கு தாழ்த்திட்டீங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுதல் என்பது என்ன? ரெண்டு ஆராதனைக்குள்ள வருவது, நாலு பாட்டு சேர்ந்து நின்று பாடுவது, வசனத்தை கேட்டுவிட்டு கடந்து போவது, இதுதான் ஆராதனை, இதுதான் கர்த்தரை தேடுவதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியண்டை வந்து ஞானஸ்தானம் எடுக்க வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது யோவான்ஸ்தானம் என்ன சொன்னார்? நீ பெரியவர், நீர் யாரப்பா, உமக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்று, இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது எனக்கு இடம் கொடுப்பா, இப்படி எல்லா நீதியை நாம் நிறைவேற்றுவது நமக்கு நல்லது, இப்ப இடம் கொடு கொஞ்சம், எனக்கு அது பிடிச்சு கொண்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் காலை கழுவினார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணலாம். சபைகளை கர்த்தருடைய ஊழியர்களே, நாம் நிற்கிற காலங்களை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கால்களை கழுவினார் என்று நாம் பிரசங்கம் பண்ணி கடந்து சென்று விடலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் யாரு? தேவ பிள்ளைகள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்றால், இன்றைக்கு தேவன் பிரியப்படுத்தக்கிற விதத்திலே, தேவனை தேடுகிற விதத்திலே, எப்படி தேடுங்கள்? கடைசியில் கர்த்தரை தேடுவது என்பது இதுதான். தாழ்மையை குறித்து கணக்க பேசலாம் பாருங்க, பேசிட்டே போகலாம், அது இருக்கட்டுக்கும் அப்படியே இல்லையா? நமக்கு தெரியும் இல்லையா, தாழ்த்துக்கிறவன் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, தாழ்த்துக்கிற இவன் உயர்த்தப்படுவான். இது மாத்திரம் நமக்கு எல்லாருக்கும் பாடமானது, ஜபத்துக்கு அது உரியது ஏற்றதாக இருக்க. ஆனால் நான் கேட்கிறேன், கர்த்தரை நாம் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில். ஆனால் முன்னுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்றால், நான் ரட்சிக்கப்பட்ட காலகட்டத்தில் தேவனுக்கு முன்பாய் என்னை தாழ்த்த வேண்டிய அளவுக்கு என்னை தாழ்த்தி விட்டனா என்பது கேள்வி. நிறுத்தி நில்லு, சிந்தி, யோசி, உணர்வடை, செயல்படு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. ஜெபம் பண்ணிட்டு தாழ்த்துவதா, தாழ்த்தி விட்டு ஜெபம் பண்ணுவதா? நம்மளை தாழ்த்தாம நம்முடைய இருதயத்தில் ஏதோ ஒன்று வைத்துக் கொண்டு தேவசபத்தில் போய் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? அதனால தான் இங்கே தேன் மாற்றப்பட்டிருக்கிறது, ஒழுங்குமுறை மாற்றப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் ஏதோ ஒன்று வைத்துக் கொண்டு போய் ஜெபம் பண்றதுல பிரியவில்லை. அதை முதல்ல உன்னை தாழ்த்திக்க, உன்னை சரிப்படுத்திக்க, அதுக்கு புறம் போய் ஜெபம் பண்ணு. என் ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். நான் உங்களுக்கு கேட்குவேன், எத்தனை தடவை எனக்கும் சேர்த்து தான் பிரசங்கம் பண்றேன், அதனால தைரியமாய் பிரசங்கம் பண்ணலாம், என்ன தெரியும், எத்தனை தடவை நம்முடைய இருதயம் நிறைய கூடாததில் நிறைந்திருக்கத்தக்கனவே ஆக தேவசமூகத்தில் இருந்து 4-5 மனத்தியாலம் பண்ணி ஜபம் பண்ணி நேரத்தை சும்மா கழித்த நாட்கள் எத்தனை, எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சபையே, சபைகளே, ஊழியர்களே, விசுவாசிகளே, வேதம் சொல்லுகிறது, உன்னை தாழ்த்தி அங்கே ஜெபம் பண்ணு. நானும் நீயும் இதுவரைக்கும் ஜெபம் பண்ண விதம் என்ன தெரியுமா? முதல்ல ஜெபம் பண்ணுவது, அதுக்கு பிறகு தாழ்த்துவதற்கு முயற்சி பண்ணுவது. அது சாத்தியப்படுறதில்லை, அது சாத்தியப்படுறதே கிடையாது எங்க வாழ்விலே. அதாவது என்னுடைய வாழ்விலே எனக்கு தெரியத்தக்கனையாக என்னை தாழ்த்துகிறதுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 2-3 தடவையாக இருக்கும். சொற்பம் என்னை தாழ்த்துவது, மற்றவர்களுக்கு முன்பாக என்னை விடுவது, விட்டு கொடுப்பது, தாழ்த்துவது, சொற்பம். இன்னைக்கு அநேக பிரசங்கிகள் தாங்கள் தங்கள் பிள்ளைகளை சொல்லுவதே கிடையாது, இங்க பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பரலோகம் போக விருப்பம், எனக்கு பரலோகம் போக விருப்பம், விளங்கிச்சுதா? அதனால ஆண்டவர் கர்த்தரின் வாழ்விலே இருக்கிறது என்னவாக இருந்தாலும் அதை மன்னித்து மறந்து விட்டு. என்னை குறித்து அடிக்கடி நான் சொல்லுவேன், எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லி, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, என்னை குறித்து எனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒருவேளை என்னுடைய தலைமை போத இருக்க என்னை குறித்து கொஞ்சம் தெரியும் சொல்லிச்சுனால், அவரோடு பேசுகிற பொழுது, கதைக்கிற பொழுது ஒருவரும் பக்கத்திலே நிற்பதில்லை, கோபப்படுகிற பொழுது சில வேளைகளில் காலங்களுக்கு முன்பதாக பேசுகிறேன். இப்பொழுது நாம் வணையப்படுகிறோம், சரிப்படுத்தப்படுகிறோம், கட்டப்படுகிறோம், கர்த்தருடைய வாழ்க்கைக்கு, கர்த்தருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தப்படுகிறோம். துள்ளின காலங்கள் ஒன்று இருக்கிறது, துள்ளாத காலங்களும் ஒன்று இருக்கிறது, அறுப்பின் காலங்களும் ஒன்று இருக்கிறது. அதனால் பிரியமானவர்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடுங்க. ஏய்யா, ஜெபம் பண்ணி முகத்தை தேடுன்னு எழுத வேண்டியதுதானே. அதிகாலையிலே தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைகிறான். ஏன் தாழ்ச்சி? ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துக்கிற பொழுது அநேக காரியத்திலே தன்னை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். அவன் தன்னை உடைக்காமல் தன்னை தாழ்த்த முடியாது, தன் உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை சரிப்படுத்தாமல் தன்னை தாழ்த்த முடியாது. அதனால என்ன ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள். பிரியமானவர்களே, என்ன பிரசங்கம், என்ன வார்த்தை இது? தேவஜனத்துக்கு மனம் திரும்பு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் தேவ பிள்ளைகள், நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் நீதிமான்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தன் ஜனங்கள் பொல்லாத வழிகள், ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் வர முடியாது. இங்கே என்ன சொல்லப்படுகிறது, ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். ஏப்பா, இவ்வளவு காரியத்தையும் ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனுஷன் வச்சிருந்தா கொரோனா வராம என்ன செய்யும்? கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு நான் பேசுறேன், ஏதோ ஒரு போசிட்டிவ் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஏன் இந்த கொரோனா வந்ததுக்கு சில பேர் ஏறுன்றாங்க, வந்ததுக்கு காரணம் இருக்குன்றாங்க, வந்ததுக்கு பாவம் பண்ணுகிறாங்க, எது என்னவோ. அதுக்கும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உரைக்கப்படுகிறது. இந்த கடந்த நாளில் லண்டன் தேசத்து மகாராணியுடைய இளவரசர் அவரை இளவரசர் பிலிப் மறித்து விட்டார். அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம், அதையும் பெருசா போடுகிறார்கள். யோ லண்டன்ல செத்து அந்த மனுஷனுக்கு 99 வயசு, அந்த மனுஷன் செத்ததுக்கு எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு இருந்தா தீர்க்க தரிசனத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த அடுத்த 95 வயதுல அவட மனைவி இருக்கிற அவன் தான் இன்னும் 5 வருஷத்துல இருக்கிறாவ தெரியாது. உரைக்க வேண்டிய தீர்க்க தரிசனம். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலே என்னன்னு தெரியாத காலம். நான் முதல்ல சொன்னேன், தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசி என்பது கர்த்தருடைய வாய். சோ சொன்ன தீர்க்க தரிசனம் பிழைச்சதோ கர்த்தர் போய் சொன்னார் அர்த்தம். இதை புரியாமல் அறியாமல் அநேக தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உண்டு, சபைக்கு தேவையானது உண்டு, பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிறது உண்டு, சபைக்கு அவசியம், தேசத்துக்கு அவசியம், ஆனா சும்மா விளையாடிட்டு இருக்க கூடாது. பிலிப் மரிக்கிறாரா, அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா? ஒரு வருஷத்துக்கு முதல்ல சொன்னாங்களா யூரோப் தேசத்திலே ஒருவர் மறிப்பார், அதனாலே எல்லா தேசத்தின் தலைவர்களும் அதுக்கு கவலை தெரிவிப்பார்கள் என்று. இந்த தேசத்தில் கான்சலர் மேக்கல் மறித்தாலும் கூட தான் எல்லா தேசத்திலிருந்து அவர்கள் கவலை தெரிவிக்க போகிறார்கள். பிரிமான தேவண்ட பிள்ளைகளை தங்களை தாழ்த்தி செபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகள், நான் தேவண்ட பிள்ளையப்பா, நான் தேவ மனுஷன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறவன், ஆனா என்ன பார்த்து ஆண்டவர் என்ன பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு. தேவண்ட பிள்ளைகளே, விசுவாசிகளே, கர்த்தருடைய ஊழியர்களே, தேவண்ட சபைகளே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள். தேவனை தேடுகிறது என்பது என்ன தெரியுமா? எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவது. ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம், பொல்லாத வழி அப்படியே கிடக்குது. ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம், நம் வாழ்வில் தாழ்மையே கிடையாது. ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம், அது அதிகாலையில் ஜெபம், 2 மணி ஜெபம், 3 மணி ஜெபம், 4 மணி ஜெபம், 5 மணி ஜெபம். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருக்கு முதல்ல என்ன சொன்னார், நீங்கள் என் முகத்தை தேடுங்கள். அந்த வசனம் எப்படி இருக்குன்னு சொன்னா, என் முகத்தை தேடுங்கள், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் உங்களை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்தன்னு சொல்லவில்லை. வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, இடையில என்ன சொல்லுங்க, தங்கள் பொல்லாத திரும்பினால் அப்பொழுது என் முகத்தை தேடி, அப்பொழுது என்று வரவில்லை. நான் 2 மேலங்களையும் சேர்த்து வாசிச்சு பார்க்கிறேன். அப்படி இல்லை, ஆண்டவர் தேடுவதற்கு முன்பதாக சிலதை எழுதி கொடுத்திருக்கிறார். உங்கள் பொல்லாத வழிகள், உங்கள் பொல்லாத வழிகள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலிருந்து கேட்கிறேன், கர்த்தருடைய வேதத்தை வைத்திருந்து கேட்கிறேன், ஒரு பரிசுத்த தேவனுடைய ஆராதனையிலிருந்து கேட்கிறேன், எத்தனை வருஷமாய் நாம் தேவனோடு நடக்கிறோம், நமக்கு ஒரு பொல்லாத வழியுமே இல்லை என்று சொல்லி உன்னால சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியுமா? நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஊழிய ஊழியமா செய்கிறேன், சாகும் வரைக்கும் ஊழியம் செய்கிறேன், ஆனா நான் இதுவரை ஒரு பொல்லாத வழியும் என் வாழ்விலே இல்லை என்று சொல்லி உன்னாலே என்னாலே சொல்ல முடியுமா? நான் ஏன் பேசுறேன் தெரியுமா? நாம் கர்த்தரை இந்த காலத்துக்குரிய விதத்தில் தேட வேண்டும். இது பொல்லாத காலம், அநேகருக்கு புரியதில்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு இந்த கொரோனாவின் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், எங்களுக்கு எங்கள் உறவுகள், எங்கள் சபைகள், மற்றவர்கள் இருக்கிறவர்களுக்குள்ளே இது தாக்குதல் இல்லாதபடியாலே நாம் நிமிந்து நிற்கிறோம். இப்பொழுது நாம் கேள்விப்படுகிறோம், அநேக தமிழர்களுக்கு அது வந்து கொண்டே இருக்கிறது சொல்லி. நாளைக்கு நமக்கு தெரிந்த ஒரு மனிதன், நமக்கு வேண்டிய ஒரு மனிதன், அப்பொழுதுதான் அதன் தாய்ப்புரியம் புரியும் பாருங்க. அப்பொழுதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை விட இன்னும் கத்தரை தேட முடியும் நம்மளால. அதுக்கு முதல்ல தேடினால் நலமாக இருக்குமே. பேச்சிலே கத்தரை தேடாதிருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பேச்சில தேடாதீங்க. எனக்கு ஒரு சில விசுவாசிகள் என்னோடு பேசினால் அப்படி பேசுவார்கள், அப்படி பேசுவார்கள், அருமையாக இருக்கும் கேட்பதற்கு. நான் யோசிச்சு இப்படியெல்லாம் விசுவாசிகள்லாம் பயங்கரமா இருக்கிறாங்கன்னு சொல்லி, என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன். இது என்ன? இது தன் ஜனத்தை குறித்து பேசுகிறார், சொந்த ஜனத்தை குறித்து பேசுகிறார், என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப என்ன சொல்ற தெரியுமா, பாவத்தை நான் மன்னிப்பேப்பா, நீ உன்னை தாழ்த்தாத நேரங்கள், விரும்பாத நேரங்கள், இப்படி இருந்தா இதுலயும் போயிரு நேரம் இல்லையா? சோ விரும்பாத காரியங்கள், கர்த்தர் நமக்குள்ள விரும்பாத காரியங்கள், அவைகளை நான் மன்னிப்பேன். மன்னிச்சதுக்கு பிற்பாடுதான் சேமம், முன்னுக்கு அல்ல. மன்னிச்சதுக்கு பிற்பாடுதான் தேசத்துக்கு சேமம், முன்னுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகையிலே ரெயின்போல் நமக்கு இதுல முக்கியமாக இருக்கிறது. முதல்ல தாழ்த்தி செபம் பண்ணுங்கள், பாவத்தை மன்னித்ததின் பிற்பாடு தேசத்துக்கு சேமம், வாழ்வு, சுகம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 100 வருஷமே வச்சுக்க, நாம கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பாவமும் செய்யவே இல்லையா? பாவத்தை செய்யுங்கள் என்று பேச வரவில்லை நான். தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்கிறோம், அதை கர்த்தர் மன்னித்து, தெரியாமல் செய்கிறவர்களை கர்த்தர் மன்னிக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அதை குறித்து நான் பேச வரவில்லை. நான் என்ன பேசுகிறேன் தெரியுமா? கர்த்தர் அவைகளை மன்னித்ததின் பிற்பாடுதான் சேமம் உருவாக்கப்படுகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, தேசம் வாழுகிறது. அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வைத்து ஆரம்ப நாட்களிலே, இந்த கொரோனாவின் காலத்திலே அநேகர் வச்சு பிரசங்கம் பண்ணினார்கள். நான் கேட்டேன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்றது நல்லது, மற்றவர்கள் கேட்கறதும் நல்லது. நம்ம பிரச்சனை என்ன? நம்ம வழி என்ன? நாம என்ன செய்கிறோம்? இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா சபை ஊழியர்களும், எல்லா சபை விசுவாசிகளும் கர்த்தரை தேடுகிற விதத்தில் நமக்கு மாற்றத்தை தனிப்பட்ட விதத்தில் கொண்டுராவிட்டால் நாம சமம் மனத்தியால கணக்கு பண்ணலாம். பண்ணிட்டே தான் இருக்க போகிறோம், பண்ணிட்டே தான் இருக்க போகிறோம். மாற்றம் வருகிற அளவுக்கு கர்த்தரை தேடுங்க. ஹல்லேலூயா. எப்படி இருந்தால் இதுலயே நாம் நின்று விடுவோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆகிய நாளே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள், இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். டைம் இருந்தால் அங்காலே போகலாம். யா, தானியேல் 9:3 வாசிங்கள். தானியேல் வாசிங்கள். தானியேல் 9:3-4 வாசிங்கள்.
நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை எபத்தினாலும் விண்ணப்பக்கினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆ ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரவுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம்.
இந்த பக்கத்தை வாசித்த பொழுது எனக்கு ரொம்ப உள்ளுக்கு ஏதோ ஏதோ ஒன்று செய்துட்டே இருந்தது. பாருங்க என்னன்னா, அந்த 3வது வசனத்தை திருப்பி வாசிங்க, அதுக்கு பிறகு நாம கடந்து சீக்கிரம் போயிடலாம். வாசிங்க 3வது வசனம்.
நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை எபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி.
என் முகத்தை என் தேவனுக்கு நேராக நான் சரிப்படுத்துகிறேன். எப்பொழுது, எப்படி தெரியுமா? உபவாசத்தினாலும் விண்ணப்பத்தினாலும். உபவாசத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் முதல்ல என்ன செய்கிற? தேவனுக்கு முன்பாக என்னை நான் நிறுத்தி, தேவனுக்கு முன்பாக நான் அவரை தேடுவதற்கு உபவாசம் இருந்து சாம்பல் உட்கார்ந்த பழைய ஏற்பாட்டில் இந்த சாம்பல் இருக்கிறது, இருந்து ஜபம் பண்ணுவது, என்ன கவலைகள் துக்கங்கள் நாட்களில் சாம்பலை அள்ளி தலையிலே பூசிக்கொள்வது எல்லாம் அந்த நாட்களில் இருந்த ஒரு முறையாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆகையினால இங்க நீங்க பாத்தீங்கன்னா, நான் உபவாசம் பண்ணி ரத்திலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கர்த்தருடைய முகத்தை தேட என் முகத்தை சரிப்படுத்தினேன். கட்டர் பக்கமாக என் முகத்தை நான் திருப்பினேன். இன்னைக்கு நம்ம முகம் எல்லாம் எங்கே இருக்குது? விண்ணப்பம் பண்ணி தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். என் முகம் இப்ப எங்கே, எந்த பக்கத்தில் இருக்கு, என்ன பார்த்துட்டு இருக்கு, நமக்கு தெரியதில்லை. தானியேல் ஜபம் பண்றான். அங்கால பின்னுக்கு அருமையான வசனங்கள் இருக்கிறது. சீக்கிரம் வாசிங்க. 5வது வசனத்தை திருப்பி சீக்கிரம் வாசிங்க. யா வாசிங்க.
நாங்கள் பாவம் செய்து
இப்ப கர்த்தரை தேடுகிறது. இவன் கர்த்தரை தான் தேடுகிறான். தானியேல் கர்த்தரை தேடுகிறான், தேவனை தேடுகிறான். தேவ மனுஷன், தேவ பிள்ளை, கர்த்தருடைய மனுஷன், தேவனை தேடுகிறான். சொல்லுங்க, இப்ப வாசிங்க.
நாங்கள் பாவம் செய்து,
நாங்கள் பாவம் செய்து
அக்கிரமக்காரராயிருந்து,
அக்கிரமக்காரராயிருந்து
துன்மார்க்கமாய் நடந்து,
துன்மார்க்கராய் நடந்து
கலகம் பண்ணி,
கலகம் பண்ணி
உம்முடைய கற்பனைகளையும்,
உம்முடைய கற்பனைகளையும்
உம்முடைய நியாயங்களையும்,
உம்முடைய நியாயங்களையும் விட்டு
அகன்று போனோம்,
அகன்று போனோம். ரெண்டா முதல்ல என்ன செய்திருக்கோம்? இவங்க நியாயத்திலையும் கற்பனைகளையும் நடந்தாங்க, இப்ப அகன்று போயிட்டாங்க. நானும் இங்க பயங்கரமா தைரியமா பிரசங்கம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறது, ஜபம் பண்றதாண்டு. எத்தனை பேர் வீட்டுல இருந்து பைபிளே எங்க வச்சிட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியாது. திடீரென்று போய் இங்க பைபிள் தாங்கன்னு கேட்கணும் ஒரு சில வீடுகள்ல. அப்ப தெரியும் பைபிள் எங்க தேடுறாங்கன்னு சொல்லி. இங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். தானியேல் ஜெபம் பண்றான், கத்தரி தேடுகிற விதம் இது. இன்னைக்கு பிரியமான தேவன் பிள்ளைகளே, எல்லாரையும் தான் நான் பார்த்து கேட்கிறேன், எனக்கும் சரி உனக்கும் சரி, இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆகிறது? எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்! அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, ஐந்தாவது வசனத்தை மாத்திரம் வாசிங்க.
அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து
நடந்து
கலகம் பண்ணி
கலகம் பண்ணி
உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம்.
அகன்று போனோம். அடுத்த வாசிங்க,
உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகள் ஆகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம்.
கத்தரை தேடுகிறார்கள். தானியேல் என்ன செய்கிறான்? கத்தரை தேடுகிறான். உபவாசம் பண்ணி இருந்து என்ன செய்கிறான் தெரியுமா? இன்னைக்கு நம்ம உபவாசம் குறித்து பேசுவோமா? நீங்க தனிப்பட்ட விதத்தில் உபவாசம் இருந்து என்ன செய்ய? ஆண்டவரே, உங்களுக்கே உங்க ஜெபம் தெரியும் பாருங்க. இதை குறித்து நான் பெருசாக பேசுவேன். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்க குறைவுகள், உங்களுக்கு தேவையானதெல்லாம் முதல் படியில இருக்கும். உபவாசம் பண்ணி முதல்ல ஜெபம் பண்றது என்ன தெரியுமா? குடும்பம், பிள்ளைகளுக்கு அதை தாரும், இதை தாரும், அதை தாரும். இங்க ஒரு வித்தியாசமாக ஒன்று நடக்குது. என்ன தெரியுமா? இந்த மனுஷன் இருந்து கத்தருக்கு முன்பாக தன் முகத்தை திருப்பி வச்சுட்டு என்ன சொல்றான் தெரியுமா? நான் பாவம் செய்தேன், உன் வார்த்தையை விட்டு நான் தள்ளி போயிட்டேன், நான் ரெண்டுதம் பண்ணினேன், உமக்கு விரோதமாய் நின்றேன், உமக்கு விரோதமாய் பேசிட்டு ஆண்டவரே. இது ஒரு விதமான ஒரு ஜெபம், உபவாச ஜெபம். என் உபவாச ஜெபத்தை குறித்து நான் சிந்திக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நான் எப்படி ஜெபம் பண்ணேன்? இன்னைக்கு நம்ம உபவாச கூட்டத்தில் கூட சபையிலையும் கூட எத்தனை பேர் வந்திருந்து ஜெபம் பண்ணுகிறோம். யாரும் என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என் அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே, மாட்டி விட்டு நான் தள்ளி போயிட்டேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமாக எழும்பிட்டேன் ஆண்டவரே, நான் ரெண்டதம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் சண்டை பிடிச்சிட்டேன் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்றது நான் கேட்கறது எனக்கு தெரியல, எனக்கு எது இது இல்லை. அதுக்கு மாறாக ஆண்டவரே, என் பிள்ளைகள், என் குடும்பம், என் சபை, என் ஊழியம், அது இது கத்தரை தேடுகிறது. தானியேல் உபவாசம் பண்ணி இருந்துட்டு முகத்தை கத்தர் பக்கம் திருப்பி வச்சுட்டு என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, பாவம் செய்துட்டேன். அப்ப கத்தரை தேடுவது என்றால் என்ன? ஜெபம் பண்ணுவதா? கத்தரை தேடுவது என்று சொன்னால் இன்னைக்கு இரவு ஐந்து அதிகாரம் மடக்கு 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 என்று வாசித்து முடிப்பதா? நான் என்னுடைய 20-25 வருஷங்களுக்கு முன்பதாக என்னுடைய ஜெபம் சாப்பாட்டு பிளேட்டை பார்த்தனோ என் ஜபத்தினுடைய ஸ்பீடை மதிக்கவே முடியாது. அப்படி இருக்கு அந்த வயசு, அந்த காலம். அதை விடுங்க, சிந்திக்க பேசுறேன். இங்க ஒருத்தர் இருக்கான், ரொட்டடத்துல சாம்பல்ல உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என்னப்பா நான் பாவம் செய்தேன்ப்பா. எல்லாரும் உபவாசம் ஏன் தெரியுமா பண்ணுவாங்க? கத்தரை நான் நெருங்க வேண்டும். இங்க ஒருத்தர் உபவாசம் பண்ணி போட்டு என்ன சொல்றான் தெரியுமா? நான் பாவி. இன்னைக்கு அநேகர் உபவாசம் பண்ணிவிட்டா உடனே ஏதோ வரம் வந்து விடுகிறது போல நடந்து கொள்ளுகிறார்கள். 40 நாள் உபவாசம் பண்ணிவிட்டால் ஒரு வல்லமை இறங்கி விடுகிறது போல உணர்ந்து கொள்ளுகிறார்கள். நான் வல்லமைக்கு எதிரானவன் கிடையாது, அபிஷேகத்துக்கு எதிரானவன் கிடையாது, கர்த்தருடைய ஆவியானவருக்கு எதிரானவன் கிடையாது. எல்லாமே நல்லது. ஆனா உபவாசத்தின் மறுபகுதி என்ன? கர்த்தரை நாம் தேடுகிறோம். அதில் என் பாவம், என் அநியாயம் என்னை பாருமாண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கம் பண்ணிவிட்டு மாத்திரம் கடந்து செல்றதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. வாழ்வு இப்படி மாறினால் நலமாக இருக்கும். எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு செவிவிடாமல் போனோம். இதை அடுத்து படிச்சேன். தானியேல் என்கிற தேவனுடைய மனுஷன் உபவாசத்தில் இருந்து ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லுகிற அதே வேளையில அங்காலே ஒரு கூட்டத்தை பார்த்தோம்னு சொல்லிச்சுனா உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு உம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கலையே ஆண்டவரே சொல்லி அடுத்த குறிப்பு நிக்குது. டைம் ஓடிட்டு இருக்குது இல்லையா? முதல்ல ஒரு மனுஷன் இருக்கான், உபவாசத்துல இருக்கிறான், அங்கால ஒரு குறிப்பு நிக்குது. என்ன சொல்ல தெரியுமா? நான் ஊழியக்காரர்களுக்கு கீழ்படி இல்லப்பா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு டெலிபோன் பண்றோம், பேசுறோம், இதை செய்யுங்க, செய்யறதில்லை. அதை செய்யுங்க, செய்யறதில்லை. ஆராதனைக்கு வாங்க, அதை செய்யறதில்லை. உங்கள் ரெண்டதங்களும் உங்கள் காரியங்களும் கர்த்தர் அறுக்கிற ஒரு நாளை வைத்திருக்கிறார். இது நாம் பிரசங்கம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு. ஏதோ செய்து கொண்டு வேதத்திலே அறிவு கூடினாலும் அது பித்தமாக மாறிவிடும். அது பித்தமாக மாறிவிடும் தெரியுமா? பித்தம் கூடி சென்றுச்சுன்னா அது பித்தமாக மாறிவிடும். எல்லாம் தெரியும் சொல்லி நாம் எப்ப நினைக்கிறோமோ அன்றைக்கு நமக்கு பித்தம் தான். அண்டையோட சரி. அடிக்கடி நம்ம பாக்குறது என்ன, நாம ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ந்தாயிற்று என்று நினைக்கிறோமோ அண்டைக்கு ஆவிக்குரிய வாழ்வுக்கு சாபம் பண்ணி அடிக்கிறோம் சொல்லி பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார். எங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் மறைத்து விட்டார்கள், எத்தனை ஊழியர்கள் இன்றைக்கு மறைத்து விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கிற பொழுது யூரோப்பிலையும் சரி, நம்முடைய ஆசியா தேசங்களையும் சரி, மறைத்து விட்டார்கள். அவர்களுக்கும் எல்லாம் தெரியும், அவர்களும் வேதத்தை நன்றாய் வாசித்தவர்கள் தான், அவர்களும் உபவாசம் பண்ணினவர்கள் தான், அவர்களும் கர்த்தரை அனுதினமும் தேடினவர்கள் தான். நீ நானும் விசேஷித்தவர்கள் அல்லவே. இன்றைக்கு கவலை என்னன்னு சொல்லி, ஒரு மனுஷன் மறைச்சால் அஞ்சு பேர் பத்து பேர் தான், அதுக்கு மேல அதுவும் இல்லாத ஒரு காலம். இந்த காலத்தில் நமக்கு மரணம் உண்டானால் அவ்வளவுதான், அவ்வளவுதான். அஞ்சு பேர் பத்து பேர், பதினஞ்சு பேர் இருபது பேர். நீ சொன்ன நன்மையும் சொல்றதுக்கு ஒருத்தர் வரமாட்டான், நீ சொன்ன தீமையும் சொல்றதுக்கு ஒருத்தர் வரமாட்டான். அஞ்சு பத்து அவ்வளவுதான். சிந்திக்க நேரம் இல்லை இன்றைக்கும். தேவ சமூகத்தில் இங்க ஒரு மனுஷன் இருந்து வாசம் பண்ணி போட்டுற, வாசம் பண்ணி போட்டுட்டு நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணதை சிந்திங்க. இப்ப என்னத்துக்கு ஜெபம் பண்ணீங்க, என்னத்துக்கு ஜெபம் பண்ணீங்க? என் பிள்ளை படிக்கணும், எனக்கு அது வேணும், இது வேணும், அது இது என்று சொல்லி அடிக்கிட்டே போவோம். இங்க ஒருத்தன் ஜெபம் பண்றான், நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை விட்டு நான் தூர போயிட்டேன். இப்படியே பேசிட்டு போகலாம் இல்லையா? எட்டாவது வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணங்கள்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கமும் மன்னிப்புகளும் உண்டு.
அல்லேலூயா. இதை இப்படியே வைத்துவிட்டு தானியேல் இப்படி ஜெபம் பண்ணி கொண்டு வரார். இதை ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு வருகிற பொழுது இருபத்தி ஓராவது இருபதாவது வசனத்திலிருந்து வாசிங்க. இருபதாவது வசனம் சீக்கிரம் வாசிங்க. அடுத்த பக்கம் இருபதாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள்.
ஐயா, கர்த்தரை தேடினா ஒரு மனுஷன் தேடுகிற விதத்தில் கர்த்தரை தேடினால் தேவதூதன் வர்றாப்பா. எப்படி தேடினா, வாசம் பண்ணி சாம்பல்ல உட்கார்ந்து இருந்து கொண்டு நான் பாவம் செய்த வார்த்தைக்கு விரோதமாயிட்டு சேர்ந்து ஜனக்கூட்டம் தேசத்தை ஆண்டவரே, நான் உடைய தீர்க்க தரிசனம் சொன்னதை நான் கேட்கல ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறது, இது கர்த்தரை தேடுகிறது இல்லையா? இதன் அடிப்படையில், இதன் அடிப்படையில் உன் ஜெபம் நீ ஏறெடுக்கிறதுக்கு முதல்லயே கேட்கணும். அவன் உபவாசம் பண்ணி தன் இதயத்தை கர்த்தருக்கு முன்பாக வைத்து கர்த்தர் பக்கம் தன் முகத்தை திருப்பின உடனே என்ன நடந்தது தெரியுமா? பதில் புறப்படுகிறது. இன்னைக்கு எத்தனை வருஷமா ஒரு ஜெபத்துக்கு பதில் வரவே இல்லை, ஒரே ஜெபம் தான். இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒரே ஜெபம், பதிலே இல்லை, பதிலே இல்லை, வராது. ஏன்? நாம் சரியான இடத்தில் நம்மளை நிறுத்துவதில்லை, நாம் சரியான இடத்தில் நம்மளை நிறுத்துவதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தவான்கள் தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் நாம் தவறுகிறவர்கள். நாங்கள் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான், உண்மை, ஆனால் நாம் தவறுகிறவர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் நாம் தவறுகிறவர்கள். தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருங்க, தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருங்க. ஆண்டவரே, நான் தவறு செய்துட்டேன், என் பிள்ளைகள் தவறு செய்துட்டாங்க, குடும்பம் தவறு செய்து விட்டது, உங்களுடைய வார்த்தையை விட்டு கொஞ்சம் நான் வெளியில போயிட்டேன் ஆண்டவரே. இந்த பாருங்க, என்னுடைய செய்தனுடைய அநேக காரியங்கள் நான் இன்னும் பார்க்கவில்லை, நான் இதோட முடிக்கிறதுக்கு முடிவுக்கு வருகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி கர்த்தரை தேடுகிறோம், நாம் எப்படி தேடுகிறோம் கர்த்தரை? வழக்கம் போல இவ்வளவு நாளும் கர்த்தரை தேடியது போலவே தேடுகிறோம். ஒரு மாற்றமும் கிடையாது, ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரே மாதிரி ஜெபம் தான், ஒரே மாதிரி பைபிள் தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் தேடுங்க. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, நாமளே நம்மளை குறித்து ஒரு இடத்தை வைத்துக் கொள்வது, நாமளே நம்மளை குறித்து ஒரு இடத்துல எங்களை வைத்துக் கொண்டு நிற்பது, நான் இப்படி, நான் அவர், நான் இவர், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அது, எனக்கு இது இல்லை. தானியேல் யார், சாலமோன் யார், யார் இவங்கெல்லாம், நான் தேர்றேன், நான் அதுக்கு முன்பாக நான் இப்படி இப்படி இருக்கிறேன்ப்பா, என்னை சரிப்படுத்துங்க, என்னை நடத்துங்க ஆண்டவர், நான் ஊழியத்தை செய்ய விரும்புறேன், ஓட்டத்தை ஓட விரும்புறேன், உமக்காய் ஓட விரும்புறேன், முடிவு வரைக்கும் போக விரும்புறேன், ஆனா நான் இருக்கிற நிலைமை எப்படி இருக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய வாழ்விலே எங்களுக்குள்ளே இருக்கிறது எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நாம் அதை மறைத்து 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 நடந்தமாய் இருந்தால் ஒரு நாள் அறுப்பின் காலம் வரும். அது எனக்கும் சரி உனக்கும் சரி, இந்த உலகத்துல எவர் எந்த மூலையில கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னவெனில், நாம் கர்த்தருக்கு முன்பாக எங்களை எங்களாகவே நிறுத்த வேண்டும். நான் இதுதான், நான் இதுதான், போன வருஷம் இப்படி இருந்தேன், போன கிழமை அந்த மாதிரி இருந்தேன், ஆனா இப்ப நான் இதுதான், போன மாசம் அந்த மாதிரி, ஆனா இப்ப என்னுடைய நிலைமை இது. நான் உங்களை தேடணுமாப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, தேவனுடைய சபையே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரை நாம் எப்படி இந்த நாட்களிலே தேடுகிறோம் என்பது மிகவும் மிகவும் முக்கியமான கேள்வி. வழக்கம் போல ஆராதனை செய்து, பாட்டுகளை படித்து, வேதத்தை வாசித்து, காணிக்கை செலுத்தி விட்டால் கர்த்தரை தேடுவதா? அதுதான் கர்த்தரை தேடுவதா? அப்படியானால் ஏற்று வருகிறவனும் உன்னை மாதிரி அதே காரியத்தை தான் செய்கிறான். விசிட்டிங்காக வருகிறவனும் அவன் வந்து சொல்லிட்டு போறான், ஓ பாட்டு நர்மையாக இருக்கிறது, ஆனால் நம்முடைய வாழ்வு கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை எப்படி தேடுகிறது, எப்படி தேடுகிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலகட்டம் நான் முடிச்சிடறேன், இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ நாட்கள் இருக்கிறது, எவ்வளவோ நேரங்கள் இருக்கிறது, தனிப்பட்ட உபவாசங்கள் நம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் அவசியமும் முக்கியமும் சுகமுமாயிருக்கு. தனிப்பட்ட உபவாசம், இந்த காவாசி உபவாசம் எல்லாம் செய்யாதீங்க, அப்படிப்பட்ட உபவாசங்களையும் பழக்கி இருக்கிறார்கள். விடிய காலம் எழும்பி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி விட்டு மத்தியானம் சாப்பிடுறது, அதுக்கு பேர் காவாசி அரவாசி உபவாசங்கள். இதெல்லாம் நல்லதில்லை என்னுடைய பார்வையில், அது எனக்கு சரியாக இல்லை. காவாசி உபவாசம் பண்ணுவது நல்லா இரு, உங்களுக்கு தெரியுமா மாம்சங்கள் வெளியேற உபவாசங்கள் மிகவும் முக்கியம். இன்னைக்கு அநேகர் எதுக்கு தெரியும் உபவாசம் பண்றாங்க, வல்லமை வர வேண்டும், வரம் வர வேண்டும், வரம் வருவதற்கு நாம் நம்மளை சரிப்படுத்த வேண்டும். உபவாசத்தினுடைய மறுவக்கம் என்ன தெரியுமா, நம்மளை அது கர்த்தர் பக்கம் திருப்பும். அதனாலதான் தானியேல் உபவாசம் பண்ணி தேவ பக்கம் தன் முகத்தை திருப்பினான். தனிப்பட்ட விதத்தில் உபவாசம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. இந்த உபவாசத்துக்கு ஒருத்த கணக்க பேசிட்டே போகலாம் பாருங்க, உபவாசம் 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 சொல்லி பலர் விடுற விளையாட்டுக்கு அது. அதனாலதான் நான் சொல்றேன், நாம் கர்த்தரை எப்படி தேடுகிறோம் என்பதை ஆராய வேண்டும், நம்மளை பார்க்க வேண்டும். உபவாசம் என்பது தேவ சமூகத்தில் நீ இருந்தால் பின்னேறம் எழும்ப வேண்டும். அமர்ந்திரு, அழுது, ஊத்து, ஜபம் பண்ணு, முதல்ல உன்னை வை, உனக்கண்டி ஜபம் பண்ணு, ஆண்டவரே என்னை மாற்றும், வேதத்தை விட்டு விலகுகிறேன், உம் வேதத்தை கை கொள்ள முடியல, உம் வேதத்தின்படி நடக்க விரும்புகிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் கீழ்ப்படியாம போயிட்டேன், ஆண்டவரே நான் ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசிட்டேன், ஆண்டவரே நான் அதை செய்துட்டேன், ஆண்டவரே இதை ஏனே. அது உபவாசத்தில் எங்களை சரிப்படுத்தும். இந்த காலத்தில் எங்க போனாலும் இறைச்சியும் சாப்பாடு தான், நான் சொல்றது எந்த வீட்டை போனாலும் இறைச்சி சாப்பாடு தான். இந்த கொரோனா காலத்திலேயும் கர்த்தர் அருமையாய் வைத்திருக்கிறார், கம்பீரமாய் இருக்கிறோம் இல்லையா, ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுங்கள். எப்படி தேடுங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாததை உடைத்து விடுங்கள், செம்மையானதை தேடுங்கள், நன்மையும் செம்மையுமானதை தேடுங்கள். எது நன்மை? எது நன்மை? எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம், ஆனா செம்மையும் நன்மையும் எதென்று தெரியாது. எல்லாரும் உபவாசம் பண்ணுகிறோம், உபவாசத்தில் என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம்? சில பேர் பட்டி பட்டியாக ஜெப குறிப்பு வைத்திருப்பார்கள், பார்த்து வாசிப்பார்கள். ஜெபம், ஜெபம் என்பது கண்ணை மூடுகிற பொழுது இருதயம் உடைக்கப்பட வேண்டும், கண்கள் கசிந்து நரங்குண்ட இருதயமாய் மாற வேண்டும், ஊற்றப்பட வேண்டும். அதை தேவன் அங்கீகரிக்கிறவர். மற்ற ஜெபம் எல்லாம் கேட்கப்படுறது, அது அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் முடிக்கிறேன். நீங்கள் கடைசியாக அழுது ஜெபம் பண்ணின நாள் இது. உங்களுக்காய், உங்கள் வாழ்க்கைக்காய் கடைசியாக உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டு கண்ணீர் சிந்து ஜெபம் பண்ணின நாள் இது. தாவீது ராஜா அடிக்கடி ஜெபம் பண்ணுவான், அழுது அழுது ஜெபம். அவங்க இழுத்த பார்த்தா நான் நம்புறேன், அவன் கண்ணீர்ல தான் இருந்திருக்கணும். இப்போ அதிக ஜெபம் பண்றவர்கள் சொல்லுவார்களே, அழாம ஜெபம் பண்ணக்கூடாதா? அதைத்தானே இத்தனை வருஷமா செய்துட்டு இருக்கிறாய், பலன் இல்லையே. அதைத்தான் நாம் அந்த நாள் இன்று வரைக்கும் செய்துட்டு இருக்கிறோம். காலத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கைகள் தேவ சமூகத்தில் மாற வேண்டும். கத்தரை தேடுங்கள், கத்தரை தேடுங்கள், தேவனை தேடுங்கள். எப்படி தேடுவது? நன்மையும் செம்மையுமானதை செய்யுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாததை நம் வாழ்வில் இருந்து உடைத்தறியுங்கள். தானியலை போல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு கொண்டு சொல்லவா, இந்த நாட்களிலே தனிப்பட்ட உபவாசத்தில் இருங்கள், இருங்கள், அமர்ந்திருங்கள், வீடுகளில் இருங்கள், இருந்து ஜெபம் பண்ணுங்கள், கதவை பூட்டி விட்டு ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகளை தெரியும், அவர்கள் இருந்து அழுது ஜெபம் பண்ற சத்தங்கள் எங்கள் காதுகளை கிழித்த நாட்கள் இருக்கிறது. அந்நிய பாஷைகளில் பேசுவார்கள் மனத்தியால கணக்கு. கத்தரை எப்படி தேடுகிறோம், கத்தரை எப்படி நாம் தேடுகிறோம்? பேசுகிறதல்ல, கதைக்கிறதல்ல, எல்லாம் நடைபெற வேண்டும், நடைபெற வேண்டும், நடைபெற வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கத்தரின் வாழ்வை அனுதினமும் மன்னிப்பாராக. அனுதினமும் ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக, இயேசு என்னை மன்னிப்பாராக. ஏன் தெரியுமா? நான் அவரை தேட விரும்புகிறேன், அவரை தேட விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ இன்றைக்கு கத்தரை தேடுகிறது சரியா? விதம் சரியா? இல்லாவிட்டால் நீ செய்கிறது வழக்கம் போல உண்டா? அதைத்தான் நான் பேசுகிறேன். வழக்கம் போல உண்டு. ஆராதனை, பாட்டு, வசனம், காணிக்கை, நல்லா இருக்கிறது செய்தி. நல்லா இருக்கிற செய்தி உனக்கு வேணும், உன்னை உடைக்கிற செய்தி உனக்கு வேணும், உன்னை சரிப்படுத்துகிற செய்தி உனக்கு வேணும், உன்னை கத்தர் பக்கம் திருப்புகிற செய்தி உனக்கு வேணும், உன்னை கத்தரோடு இணைக்கிற செய்தி உனக்கு வேணும். அதனாலதான் தானியல் எழுதுறது சொல்றான், தீர்க்க தரிசிகள் உன் ஊழியக்காரர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாங்க கீழ்படியாம போயிட்டாண்டவர். கீழ்படியல்ல, செய்யறதில்ல. செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விழுந்து கிழந்து ஜெபம் பண்ணுங்க. கத்தர் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அவரோடு இணைப்பாராக. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தி முடியவில்லை, ஆனாலும் நான் முடித்து விடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கேட்ட செய்தி உங்களுக்கு நன்மையை கொண்டு வர, தேவரோடு உங்களுடைய வாழ்வு சரிப்படுத்தப்பட, தேவனுக்கு முன்பாய் நான் நிறுத்தப்பட. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனுடைய ஜனங்களே, இந்த ஜெபம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் சொல்லுகிற பார்த்து சொல்லுகிறது என்னவெனில், கத்தரை தேட வேண்டிய விதத்தில் தேடுங்கள். கத்தரங்களை விசாரிக்கிறவர், கத்தரங்களை விசாரிக்கிறவர், தேவனங்களை விசாரிக்கிறவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்திலே சுமந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை சிந்தியுங்கள், இந்த வார்த்தைகளை எடுத்து வையுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். நல்லாண்டவரே, இந்த அருமையான நாளுக்கு ஆசீர்வாதம். உம்முடைய வார்த்தைகளை கத்தாவே, உம்முடைய சமூகத்திலே கத்தாவே, ஆண்டவரே கொடுத்தேன், ஆண்டவரே இந்த வார்த்தைகள் உள்ளத்திலே கிரியை செய்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தைகளாய் மாறுவதாக. இந்த நாட்கள்ல கத்தாவே எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து தேவ சமூகத்தில் எங்களை வைத்து கத்தரை தேட வேண்டிய விதத்தில் தேடி ஆண்டவரேங்கள் பொல்லாத பலிகளை விட்டு திரும்பி, அக்கிரம சிந்தனைகளை விட்டு திரும்பி, அநியாய சிந்தனைகளை விட்டு திரும்பி, ஆண்டவரே அழைப்பிலே நிற்க, சுத்தமுள்ள இருதயத்தோடு நிற்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஏமன் தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் கருத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். எல்லா ஊழியர்களையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, எல்லா விசுவாசிகளும் கருத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். சுத்த உள்ளம் உண்டாவதாக, சுத்த உள்ளம் உண்டாவதாக, தேவன் விரும்புகிற உள்ளம் உண்டாவதாக, எல்லா பிள்ளைகளும் கருத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கைகளை திருப்பிக் கொள்ள உதவி செய்வீராக. நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கு வாழ்வு இருக்கிறது, தேசங்களுக்கு சுகம் இருக்கிறது. அந்தந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தாவே உங்களை தேடுவார்களாக, தேசங்கள் சுகமடைய, தேசங்கள் காப்பாற்றப்பட, தேசங்கள் ரட்சிக்கப்பட, தேசங்கள் ஆபத்திலிருந்து விலக்கப்பட, தேவ பிள்ளைகளாகிய நாங்களும் பாதத்தில் நின்று எங்களை உங்களுக்கு முன்பாய் நிறுத்தி சரிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. இந்த கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. வருகிற கிழமை முழுவதிலும் உடைய பிள்ளைகளோடு கரம் கூடி இருக்கட்டும் அப்பா. சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி, பிள்ளைகளை கத்தாவை சூழ்ந்து கொள்வதாக. குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரும் ரத்தத்தினால் நாங்கள் மூடுகிறோம். எந்த வைரஸும் கத்தாவை அவர்களை அணுகாதபடி உடைய கரம் அவர்களை பாதுகாப்பதாக, சுகப்படுத்துவதாக, பலப்படுத்துவதாக, தைரியப்படுத்துவதாக. உடைய கரத்துக்குள்ளே கத்தாவை சபையை சேர்ந்த எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை நாங்கள் ஒப்படைக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நல்ல நித்திரை கொடுங்க. வீடுகள் முழுத்திலும் நீண்ட சமாதானம், நிறைவான சமாதானம் நிறைந்திருப்பதாக. உடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். நசரேயா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. Hallelujah.